கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பெற்ற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, அடியான் சார்ந்திருக்கக்கூடிய சென்னை எக்லிஷியா சார்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் பகிர்ந்தளிக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக நம்முடைய ஐக்கியத்தில் இந்த 23வது மாநாட்டில் அடியானுக்கு தேவன் தூது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பிதாவாகிய தேவன் அடியானை பயன்படுத்தியிருக்கிறார். அதற்காக நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றி அறிதலான ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நம்முடைய சகோதரர் சொன்னது போல 2 கொரிந்தியர் 12:14 வசனத்தை ஆதாரமாக கொண்டு இன்றைய தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்ல இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகமாக அந்த வசனத்தை எடுத்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க, என்னதான் அந்த வசனம் இருக்குது அது. அப்போ அந்த வசனத்தைக்குரியதான விஷயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் துவக்கம், ஓடி சென்ற பாதை மற்றும் ஓட்டத்தினுடைய அந்த ஊழியத்தினுடைய தன்மை, ஓடி முடித்த ஒரு பரிசுக்குரிய விசேஷ ஒரு தன்மை, இப்படி அநேக விஷயங்களை அந்த வசனத்துக்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறார். இப்படி ஆதாரமாக கொண்ட இந்த வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறார். இப்போ எழுதப்பட்ட இந்த வசனம் ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தில் நடந்த விஷயத்தையும் அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதமான விஷயங்களையும் தன்னுடைய விருப்பத்தின்படி எழுதிட்டாரா சொல்லி நம்ம பார்க்கும்போது, இல்லை சகோதர சகோதரில, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை தெள்ள தெளிவாக சத்தியத்தை புரிதலோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பின் காரியத்தோடு ஓடி முடித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் இயேசுவும் நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் பேசவில்லை, என் பிதா எனக்கு அருளின உபதேசங்களையே வார்த்தைகளையே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன் என்றார். ஆக வேதத்தில் கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள் அனைத்துமே நம்முடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி நம்முடைய கர்த்தர் இயேசு மூலமாக அருளப்பட்டு இன்னைக்கு நம்ம கரங்களில் இந்த வசனங்களை குறித்து தியானிப்பதற்கான ஒரு வாய்ப்பை பிதாவாகிய தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்போ இந்த வசனமாகப்பட்டது 7 சபை கால பகுதியிலும் ஓடி ஓட்டத்தை துவங்கி ஓடி முடிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் இது மிகவும் ஒரு எச்சரிப்பு மற்றும் ஆசீர்வாதம். இன்னும் ஆவிக்குரிய விதத்திலே பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில் வெற்றிக்கான மைய கருத்தாக இந்த வசனத்தின் மூலம் கூறியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றும் ஊழியத்தில் மிகவும் கவனமாக, மிக மிக கவனமாக, நேர்மையாய் பின்பற்றினதை இந்த வசனத்தில் விளக்கக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சுவிசேஷ யுக சபை, விசேஷமாக லவோதிக்கியா சபையில் அனைத்து அங்கத்தினர்களுக்கும் கூட இது பொருந்தக்கூடிய வகையில் நிலைமை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவர் கிரந்த சுதந்திரங்களும், அதை போலவே லவோதிக்கேயா சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சுதந்திரங்கள் போலவே கூட அந்த காலத்தில் இருந்தது. அப்படி இருந்த காலப்பகுதியில் மெய் திருச்சபையின் தற்போதைய அங்கங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை, இப்படி அநேக விஷயங்களை நமக்கு வந்து இந்த வசனத்தின் மூலமாக கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சொந்த வாழ்க்கையை எல்லா விதத்திலும் மாம்ச பிரகாரமாக எல்லா காரியங்களையும் விட்டொழித்து விட்டு தன்னுடைய வசதி வாய்ப்புகள் மற்ற எல்லா காரியங்களையும் விட்டொழித்து விட்டு தன்னுடைய அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க தன்னுடைய கைகளால் வேலை செய்து ஜீவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தை ஒரு மூன்று பகுதிகளா நம்ம வந்து பிரிக்க வேண்டியதா இருக்கு. நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை, இந்த வசனத்தை கொஞ்சம் ஸ்லைட்ல போடலாம். நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றார். அடுத்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா, உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் அப்படின்னு கூடிய இரண்டாவது விஷயத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது விஷயம், பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னா. அப்ப முதல் காரியத்துல ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய ஊழிய பாதையில் தேர்வு செய்து கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும், அது மாத்திரமல்ல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் இருந்ததாக அங்க கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவது, ஒரு ஊழியன் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ வேண்டும், யாரை சார்ந்து வாழ வேண்டும், எந்த விதமான உலகத்தின் காரியங்களுக்கும் ஆசை இச்சைகளுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை எவ்விதமாக சிரமமாக ஓடி முடிக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்ன கூடிய. அப்போ இந்த விஷயங்களை குறித்து நாம் இந்த வசனத்துல இந்த மூன்று பாகமாக பிரித்திருக்கிறதுனால இந்த விஷயங்களை முதலாவது பாகமாக நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை அப்படின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக பட்டணங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறார், அநேக ஜனங்களை சந்தித்திருக்கிறார், அநேக பட்டணங்கள்ல சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். இப்படி ஸ்தாபித்து வேலை செய்து அர்ப்பணித்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் உங்களை வருத்தப்படுத்தல அப்படி சொல்றார். அப்போ இந்த விஷயத்தை குறித்து நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது, தன்னுடைய தேவைகள், தன்னுடைய வேலைகள், தன்னுடைய காரியங்கள், இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் விட்டு இந்த ஊழியத்தினுடைய நோக்கத்திற்காக எந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார் என்பதை கூட கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு முறை இந்த ஆதார வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தர வர ஆயத்தமாய் இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன்.
பாருங்க, இந்த பகுதியில நம்ம படுக்கும் போது நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை அப்படின்ற. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள், அநேக ஊழியக்காரர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, அதுல சில காயங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம், நீங்களும் அநேகர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இதுல கவனமா நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய விஷயங்கள் குறித்து பார்த்தோம்னா, தனக்கு தேவையா இருக்கக்கூடிய உணவு, உடை, உறைவிடம், பிராண பிரயாண செலவு, இப்படிப்பட்ட அநேக காரியங்களுக்கு அவர் சொல்றார், என்னுடைய கைகளை வேலை செய்து எனக்கும் என்னோடு இருந்தவர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய கைகள் தான் வேலை செய்தது அப்படின்றார். அப்ப என்ன வேலை செய்தார் சொல்லி நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு கூடார தொழில் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த டென்ட் மேக்கர் அப்படின்னக்கூடிய அந்த கூடார தொழில் அந்த கால பகுதியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்த ஒரு காலம். இந்த வரவேற்பு இருந்த கால பகுதியில அவர் வந்து இந்த ஊழியத்தின் பாதையில தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு எந்த விதத்திலும் தடை ஏற்படாதபடிக்கு அவருடைய கைகளாலே வேலை செய்து அடிப்படை தேவைகளுக்கு மாத்திரமே தன்னோடு இருந்தவர்களுக்கும் தனக்குமாக அந்த ஊதியத்திற்கு வேலை செய்து பிறகு ஊழியம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்ப இது ஒரு சிறந்த ஒரு முன் உதாரணமான ஒரு ஜீவியாக நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அதுதான் சொல்றார், நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை அப்படின்றார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல வசனம் வாசிக்க வேண்டாம், 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 8 வசனம் மற்றும் 9 வசனத்துல நம்ம பார்க்கும் போது, நான் மற்ற சபைகளிடத்துல சம்பளம் வாங்கல, கொள்ளையிட்டேன், ஆனா உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக. அப்ப இதை கவனிச்சு நம்ம பார்க்கும் போது, இவர் வந்து மற்ற வறுமையில் இருக்கக்கூடிய சபைக்கு கொடுப்பதற்காக சில இடங்களை வாங்கி என்ன பண்ணிருக்காருனா கொடுத்திருக்கிறார். அப்ப தனக்கு தேவையா இருக்கக்கூடிய உடை, உணவு, இருப்பிடம், இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு இந்த காரியங்களுக்கு எல்லாமே அவர் வந்து தன்னுடைய கைகளால வேலை செய்துதான் சாப்பிட்டிருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து 35 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாம்.
ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது.
பாருங்க, இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கும் போது, ஒருத்தருடைய வெள்ளி ஒருத்தருடைய பொன்னை ஆகிலும் நான் என்ன பண்ணலாம், வச்சுக்கல. இது மிக விசேஷமான ஒரு காரியம். இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கக்கூடிய நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதுல எதையுமே நான் வந்து இச்சிக்கல அப்படின்றார். அடுத்து தொடர்ந்து படிக்கலாம்.
இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான்.
அப்போ வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம் என்று நம்முடைய கர்த்தர் சொன்னது போல, அங்கே தன்னுடைய மாம்சத்தின் ஜீவியத்தை மாத்திரமல்ல, தனக்கு கிடைத்த அந்த ஊதியத்திலும் இருந்து எல்லா விதத்திலும் அங்கே கொடுப்பதற்கு முன் உதாரணமாக அப்போஸ்தலனாக பவுல் இந்த இடத்திலே சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இதை குறித்து நம்ம பார்க்கும் போது, கொடுப்பதினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், சிலாகியங்கள், இவைகளை கடைசி கால பாத அங்கங்களாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான விஷயமாக இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது, நமக்கு கொடுப்பதற்கு உதார குணம் என்று சொல்லுவோமானால், அப்போஸ்தலனாகிய பவுலை காட்டிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் எல்லா விதத்திலும் ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை விட, கர்த்தர் இயேசுவை விட நம்முடைய பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிலேயும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். அப்ப இந்த விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கும் போது, 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 12 வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம்.
9 அதிகாரம் 11 வசனம், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா?
தொடர்ந்து படிங்க.
மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா?
பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை எல்லாம் விதைத்திருக்கிறேன், ஆனா நான் ஃபாலோ பண்றது நம்முடைய கர்த்தர் இயேசுவே. அப்ப கர்த்தர் இயேசு ஃபாலோ பண்றது நம்முடைய பிதாவாகிய தேவனை. அப்ப இந்த விஷயங்களை குறித்து இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட ஒரு கொடுப்பதற்குரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, மிக விசேஷமான ஞானமான விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அது எந்த விதத்துல நம்ம கவனிச்சு நம்ம பார்க்கும் போது, மிக விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனையே நம் மேல் வைத்த அன்பி நிமித்தமாக அங்க கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப இப்படி மீட்கும் பொருளாக நம்முடைய கர்த்தர் இயேசுவையே நம்முடைய பிதாவாகிய தேவன் அங்கே கொடுத்திருக்கக்கூடிய விசேஷித்த ஒரு காரியங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், 1 தசலோனிக்கேயர் 2:9.
சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவு பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம்.
அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது, இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் தான் இந்த ஊழியத்தினுடைய வேலைகள்ல செய்வதற்கு அவர்கள் பிரயாசங்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயங்கள் அனைத்துமே நம்ம வந்து நல்லா ஏற்கனவே படிச்சு அறிஞ்சிருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் மிக முக்கியமா நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த கொடுப்பதிலே உதார குணம் இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவாகிய தேவன் விசேஷமான இந்த கொடுக்கக்கூடிய ஒரு குணத்தை தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிதாவாகிய தேவன் இன்னொரு காரியங்கள் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
பாருங்க, அந்த கொடுப்பதினால் உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வரக்கூடிய விஷயம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய கர்த்தர் இயேசு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை பின்பற்றக்கூடியவர். அவருடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனையை வலியை நீக்கக்கூடிய ஒரு மருந்து நம்முடைய கர்த்தர் இயேசு தான். அப்ப கர்த்தர் இயேசு என்ன கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அது நமக்கு தெரியும். அது மட்டுமில்ல, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசுவை மாத்திரம் அல்ல, அவரை மட்டுமல்ல, அவரை கொடுத்திருக்கிறதுனால மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி அப்படின்றார். பாருங்க, ரோமர் 8:32.
தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
அப்போ தம்முடைய சொந்த குமாரனை மாத்திரமல்ல, மற்ற எல்லா விதத்திலும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு குணம் குறித்து நம்ம பார்த்தோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசு அங்க கொடுக்கக்கூடிய குணத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, அதிக பட்சமா பொதுவா மாம்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு இருக்கக்கூடிய சொத்து அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் இதையெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம கொடுப்போம். ஆனா நம்முடைய கர்த்தர் இயேசு அதிக பட்சமா எதை கொடுக்க முடியுமோ அதை என்ன பண்றாருங்க, அவரு அதையே கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருங்க, தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசுவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகபட்ச விலை உயர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த ஜீவன். அந்த ஜீவனையே கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் இந்த அளித்துள்ள மிக விசேஷமான இந்த ஒரு உன்னதமான அந்த கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலியின் மூலமாக அந்த கொடுக்கக்கூடிய விஷயங்களை பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசுவும் இங்கே வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கக்கூடியதா இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொருவரும் நாம் தேவனோடு நன் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளாக ஏற்கனவே வந்திருக்கிறோம், இன்றைய நாளிலும் கூட உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிறோம். இப்படி வந்திருக்கக்கூடிய நாம் பிதாவாகிய தேவன் அளித்துள்ள அந்த பொக்கிஷத்தில் இருந்து உற்சாகமாய் மனதார கொடுக்க கொடுக்க நாம் எந்த விதத்திலும் நாம் ஏழையாகிவிட மாட்டோம். அது எந்த விஷயங்களை நம்ம வந்து கொடுக்க வேண்டியதா இருக்குது, அது ஆவிக்குரிய விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கக்கூடியதா இருக்குது, அது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எந்த விதத்துல மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது அப்படின்றத கூட நாம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒரு ஏழை விதவி கர்த்தர் இயேசுவுக்கு முன்னாடி தனக்கு இருந்ததை போடுறாங்க, அப்ப அது சபைக்கு ஒரு முன்னடையாளமாக அங்க ஏழை விதை காண்பிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த ஏழை விதவி தனக்கு உண்டானதை எல்லாம் கொடுத்தது போல சபை கூட கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கடைசி கால பாத அங்கங்கள் கூட இப்படியாக அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப கொடுப்பது என்ற ஒரே வார்த்தையில ஒட்டுமொத்த சபையினுடைய விஷயங்களை அந்த ஏழை விதவை தனக்கு உண்டானதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க போட்டு மொத்தமா காட்டிட்டாங்க. இப்ப தனக்கு உண்டானதை எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வேற உலகத்துல மறுபடியும் ஏதாவது தேவையா இருந்தா கூட அவங்களால எதுவும் வாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அங்க சபைக்கு ஒரு முன்னடையாளமாக இருந்து அங்க கொடுத்திருக்கிறார். இப்படியாக நாமும் கூட கொடுப்பதற்காக விசேஷமாக பரம பிதாவிடத்திலிருந்து நமக்கு அந்த அனுமதியும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிட்டே இருந்து அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப நாம் சபையாக அழைக்கப்பட்டு இந்த பரம அழைப்பின் நிபந்தனைகள் அடங்கிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாகிய நாம் நித்திய காலமாக அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் இங்க இந்த அழியாத அர்ப்பணிப்பாகிய இந்த கொடுக்கக்கூடிய ஒரு பணியை முற்றிலுமா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இலவசமாக கொடுக்க தொடங்கணும் அப்படின்றாரு. அப்ப எப்படி கொடுக்கிறது சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவும் பிறகு அப்போஸ்தலர்களும் நிரூபித்து காட்டிய அந்த ஜீவித்து காட்டிய தேவ சித்தத்தையே நம்ம வந்து சிறப்பா கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்படி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல அந்த ஈடுபலியின் மூலமா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசுவை கொடுத்தத நம்ம எப்படி உணர்ந்து கொண்டு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோமோ அதை போல அப்போஸ்தலர்களும் தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுலும் இப்படியாக கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். அப்ப அர்ப்பணித்துள்ள நாம் பிறருக்கு ஏற்ற கால சத்தியங்களை எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டிய மிக மகிமையான ஒரு வேலை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசு அநேகரை பிரகாசிக்கிற ஒளியாக அந்த பூமியிலே பிரவேசித்தது போல இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த மகிமையான வெளிச்சத்தின் சத்தியத்தை அநேகருக்கு எடுத்து செல்லக்கூடிய மிக பெரிதான பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப துன்பம் நிறைந்த ஒரு துக்கங்கள் நிறைந்த அநேக விதமான பாடுகள் நிறைந்த இந்த ஒரு வாழ்க்கையில் கூட அப்ப மரணத்திலே பிடிபட்டிருக்கக்கூடிய அநேகரை சத்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணம் கொடுக்கறதுனால அவர் வெளிச்சத்துக்குள்ள வர முடியாது, ஆனாலும் இரக்கத்துடன் கூடிய அன்பான சத்தியங்களை சத்திய வார்த்தைகளை நாம் கொடுப்பதன் மூலமாக அங்கே விசேஷமாக உற்சாகம் இழந்த அல்லது மடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மரண இருளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே கை நிறைய ஒரு தங்கத்தையோ அல்லது பணத்தையோ கொடுப்பதை காட்டிலும் இந்த சத்தியம் அப்படின்னக்கூடிய அந்த விஷயம் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடியதா இருக்குது அப்படின்றார். அப்போ உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்துக்கு இணங்க அந்த உற்சாகமாய் கொடுப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய கடமையா கூட அங்க இருக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருடைய பொக்கிய சாலையிலிருந்து கிருபைகளையும் சத்தியங்களையும் வாக்கு தத்தங்களையும் எடுத்து சகோதரர்களுக்கு அல்லது சகோதரிகளுக்கு ஆவிக்குரிய நன்மைகளுக்காக கொடுத்து கொண்டே நாம் வந்து இருக்க வேண்டியதா இருக்கு. இதில் கூட நமக்கு ஏதோ அநேகர் நினைக்கிறது உண்டு. எப்படி அப்படி சொல்லி நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, எவ்வளவு நாளுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, எவ்வளவு நாளுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கூட அநேகர் நினைக்கிறது உண்டு. அப்போ இந்த விஷயத்தை குறித்து நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது, நம்ம உழைக்கல சேர்க்கல, அது கர்த்தருடைய பொக்கிஷத்துல ஆல்ரெடி கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த சேர்த்து வச்சிருக்கக்கூடிய காரியங்கள் மட்டுமல்ல, ஏழாம் தூதனாகிய நம்முடைய சகோதரர் ரசூல் மூலமா கூட அநேக விஷயங்களை நமக்கு தேவன் சேர்த்து வச்சிருக்கிறாரு. இப்படி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை நம்ம புதிதா சேர்க்க வேண்டியதில்லை, இருக்கிறத எடுத்து பங்கிட்டு கொடுக்க வேண்டிய மிக பெரிதான ஒரு வேலைய, பரிமாறுதலுக்குரிய வேலைய மட்டுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பணிய சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் அந்த கர்த்தருடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுப்பதன் மூலமாக, இது வந்து தற்காலிகமா சில பாடுகள் வரலாம், தற்காலிகமா சில உபதிரவங்கள் வரலாம், தற்காலிகமா நமக்கு பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனாலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம், இப்படிப்பட்டதான ஒரு ஜீவிய காலம் முழுமைக்கும் செலவிட்டு நம்மளை வந்து அர்ப்பணித்து இந்த சத்திய காரியங்களை எடுத்து நம்ம செல்வோமானால், இது மிக சிறப்பான ஒரு பணியாக நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்குது. அப்ப நம்மையே அர்ப்பணித்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தில் பங்கடைவதற்கு இவை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது நம்முடைய இந்த ஊழியத்துக்குரிய காரியங்களிலும் அல்லது இந்த ஊழியத்தின் சேவைக்காக அர்ப்பணித்து தேவனுடைய வேலையை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சகோதரர் ரசல் மூலமாகவும் அல்லது தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள், நாம் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கூட கவனிக்க வேண்டியதா இருக்குது. அழிந்து போகும் பொருளை நோக்கி இருக்கக்கூடியதா இருக்குதா, அல்லது அழியாத நித்திய அந்த மகிமையான ஒரு ஜீவ கிரீடத்தை நோக்கி இருக்கக்கூடியதா இருக்குதா அப்படின்றது கூட நாம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. அதான் சொல்றாரு, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் அப்படின்றார். அப்ப உங்களையே தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, இப்போ நம்ம இந்த ஊழிய கால பகுதியில வேலை செய்யும் போது நமக்கு வசனம் சொல்லுது, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவானாயிருக்கிறான் அப்படின்றார். அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க சரீர நன்மைகளை அறுத்தால் பெரிய காரியமா அப்படின்னார். அப்போ இந்த விஷயம் மட்டும் இல்ல, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாதிருப்பாயாக அப்படின்றார். அப்ப மாட்டுக்காகவா தேவன் கவலைப்பட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படின்னாக்கா, இல்ல. அப்போ இந்த விஷயங்கள் நான் உங்களை தேடுகிறேன் அப்படின்றால், அப்போ தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அல்லது தேடுவது என்னவாக இருக்கக்கூடியதா இருக்குது. அப்ப கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சவடுகளை பின்பற்றி செல்லும் போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கும் என்றால், அது நிச்சயமா வருமானத்திற்கு வழி நடத்தாது. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில அது உலக பிரகாரமான ஒரு வருமானத்திற்கு வழி நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றினாலும் அது அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்போ இந்த காரியங்கள் குறித்து ஒரு விதத்துல பார்க்கும் போது, நமக்கு சிக்ஸ்வாலின்ல சகோதரர் சொல்லியிருக்கிறார், இந்த போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஊழியக்காரர் தன்னுடைய ஊழியத்திற்கு தேவையா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யலாமே, இதை கர்த்தர் இயேசு கூட செய்திருக்கிறாரு அப்படின்னு கூட சகோதரர் சுட்டி காட்டலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு செய்தது உண்மைதான். ஏனென்றால் கர்த்தர் இயேசு அந்த ஊழியம் செய்யும் போது சில சகோதரிகள் கூட என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த ஊழியத்தின் பாதையில அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு எப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கும்போது, அது ஒரு ஊழியமாக ஏற்றுக்கொண்டு அது தன்னுடைய சொந்த காரியத்திற்காகவோ தன்னுடைய உலகத்தின் வளர்ச்சிக்காகவோ இந்த விஷயங்களை குறித்து பயன்படுத்தாதபடிக்கு முழுக்க முழுக்க அது உலகத்தின் ஜனங்களுக்காகவும் தன்னை பின்பற்றக்கூடிய பின்னடியார்களுக்காகவுமே அந்த விஷயங்களை கர்த்தர் இயேசு பயன்படுத்தியிருக்கிறார். அதே போல இன்னொரு விஷயம் கூட நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது, அப்போ இந்த ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யும் போது தன்னுடைய ஊழியத்திற்கான தேவைகளுக்கு சகோதர சகோதரிகள் கொடுக்கும் போது அது வாங்கக்கூடாதா அப்படின்னாக்கா, ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து வந்தவர்கள் தங்களுடைய மாம்சத்தின் தாளந்துகள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது பலன் குன்றினதாக தான் இருக்கணும். அது சரீரத்தினுடைய தாளந்து இருக்கலாம், அல்லது விசேஷமாக மாம்ச பிரகாரமாக செல்வாக்கு இருக்கலாம், அல்லது செல்வம் இருக்கலாம். எல்லா விஷயங்களும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது வந்து குறைவுபட வேண்டியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப தங்களுடைய ஊழியத்தின் இந்த ஜீவிய பாதையில நம்முடைய கர்த்தர் இயேசுவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் கூட அங்க பெருக்கிக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இந்த ஊழியம் செய்பவர் வசதி வாய்ப்புகள் பெருகினால் அது தவறா, அது தவறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது அந்த சகோதரனுடைய சொந்த உழைப்பாக இருந்து அந்த சகோதரனுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுமானால் அது உண்மையில தவறில்லை. ஆனால் முழு நேரமாக அல்லது கர்த்தருக்கென்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்னாக்கா, இவர்கள் வந்து அந்த ஊழியத்தின் பாதையிலே செல்லும் போது அங்க தேவனுடைய சமூகத்துல தான் பொக்கிஷங்கள் சேருமே ஒழிய இந்த உலகத்தின் காரியங்களில சேராது. அப்போ ஊழியக்காரா இருந்து மீதி நேரங்கள்ல வேலை செய்யக்கூடிய அன்பு சகோதரர்கள் தங்களுடைய ஊழியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பணமும் சரி, அல்லது பிரயாசப்படக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த வருமானமும் சரி, அது அதிகபட்சமாக அங்க ஊழியத்திற்காக செலவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணம் கூட இங்க இருக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ ஊழியனுக்கு விருப்பமுள்ள சகோதரர் அல்லது சகோதரிகள் பணம் கொடுக்கறாங்க, இது வாங்கலாமா அப்படின்னா விருப்பத்தோடு கொடுத்தா விருப்பப்பட்டா நிச்சயமா வாங்கலாம். ஆனாலும் கூட அந்த ஊழியர் அவரை சார்ந்தவரின் நியாயமான செலவுக்கும் மற்றும் அவருடைய நியாயமான செலவுக்கும் மட்டும்தான் அது பயன்படக்கூடிய காரியங்களா இருக்கணும். அதை மீறி அந்த ஊழியர் அதை கவனிக்காதபடிக்கு இருப்பாரானால் அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அழைச்சிட்டு போகக்கூடியதா இருக்கும் அப்படின்னாக்கா, அது நம்ம கொஞ்சம் கவனத்துல வைக்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தர் இயேசுவும் இத கவனமா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஊழியத்தின் பாதையில அழைத்து செல்லக்கூடிய காரியங்களாக இருக்கிறதா? ஏனென்றால் அந்த சகோதரனுடைய ஆவி உலகத்தோட உலகத்தின் காரியங்களை அங்க நோக்கி இருக்கக்கூடியதா இருக்குதா, அல்லது பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின் படி இருக்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தர் இயேசுவும் எல்லா சகோதர சகோதரிகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மையே கொடுக்கக்கூடிய ஒரு உத்தம அர்ப்பணிப்பு அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் வந்து மிக மிக அவசியமான ஒரு காரியங்கள் இருக்கக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்டதான ஒரு உத்தம அர்ப்பணிப்பு அப்படின்னு கூடிய அந்த காரியங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்றார். அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த விஷயத்தை குறிச்சு பாத்தீங்கன்னா, காலகாலமா நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோங்க, இதைத்தான் நம்ம வந்து கவனிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தாத்தா என்ன பண்ணிருப்பாரு, நம்முடைய அப்பாக்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு. நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்பா சேர்த்து வச்ச சொத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிலர் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இது காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. ஆனா இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் குறித்து கவனிச்சு பார்க்கும்போது, இங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்றாரு. அப்போ இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்களை குறித்து கவனிச்சு நம்ம பார்க்கும்போது, எப்படிப்பட்டதான ஒரு பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்குது. அந்த பொக்கிஷம் அந்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு சத்தியத்துக்குரிய காரியங்கள்ல அது வழி நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்படின்றத கூட கவனிச்சு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்ப இந்த விஷயத்தை குறிச்சு நம்ம கவனத்தோடு பார்க்கும்போது, பொதுவா இன்னைக்கு நம்மையே கொடுக்கக்கூடிய இந்த உத்தம அர்ப்பணிப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய நம்ம வந்து உடன்படிக்கைக்குள்ள வந்த உடனே நமக்கு இருந்த அத்தனை தாளந்துகளையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். இத ஒரு வேளை நம்ம வந்து மறந்துருந்தோம்னா, ரீப்ரின்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் கூட தேவனுடைய சித்தத்தின்படிதான் இருக்கணுமா. இதை ரீப்ரின்ஸ்ல சாரி வால்யூம் 6th வால்யூம்லயே சகோதரர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்படி கொடுத்து வந்திருக்கக்கூடிய நம்ம தேவனுக்கு பிரியமானபடி அந்த தாளந்துகளை பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோமா, அல்லது நமக்கு பிரியமானபடி பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோமா அப்படின்றத கூட கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்படி அர்ப்பணித்து வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் என்ன சொல்லக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னா, அந்த தாளந்துகள் நீங்க ஞானஸ்தானத்தின் மூலமா எங்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க, அந்த தாளந்து திருப்பி என்ன பண்றேன்னா உங்களுக்கே நான் கொடுக்கறேன். இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய தேவை, குடும்பத்தின் தேவை, இந்த தேவைகளுக்கெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்துல அந்த தேவைகளை எல்லாத்தையும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். எதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம், என்னென்ன காரியங்களுக்காக நம்ம செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத கூட பயன்படுத்திட்டு இருக்கிறார். அதே மாதிரி அந்த ரீப்ரின்ஸ் ஆர்டிக்கல்ல ஒரு விஷயத்துல படிக்கும் போது, எவ்வளவுதான் ஒரு சகோதரன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு தன்னுடைய உறவுகளுக்கு கொடுத்தாலும் கூட போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குதா இன்னைக்கு? என்ன இல்லைங்க, இன்னும் அதிகமா வேணும். அப்ப சகோதரர் சொல்றாரு, போதுமானதா ஆகவே ஆகாதுன்றாரு, போதுமானதா ஆகவே ஆகாது. அப்ப இந்த போதுமானதா ஆக்கவே முடியாது அப்படின்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் சில பிளான் பண்ண வேண்டியிருக்கு. நம்முடைய குடும்பத்தை எப்படி நம்ம கொண்டு போக வேண்டியதா இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பிளான் பண்ணி கொண்டு போக வேண்டியதா இருக்கிறது. அப்போ வரக்கூடிய வருமானம் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையானது, நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் மிகவும் சிக்கனமான முறையில செலவு செய்ய வேண்டியதா இருக்குது. எதுக்கு மட்டும் தாராளமா செலவு செய்யலாம் தெரியுங்களா? எதுக்குங்க செலவு செய்யலாம் தாராளமா? ஊழியத்திற்கு மட்டும்தான் தாராளமா செலவு செய்யலாங்களா? நமக்கு வரக்கூடிய வருமானத்துல நம்முடைய விருப்பத்துக்கு நம்முடைய மாம்சத்தின் தேவைகளுக்கெல்லாம் சிக்கனமா தான் இருக்கணுங்களா? எதுக்கு மட்டும் அதிகமா செலவு பண்ணலாம் அப்படின்னா, ஊழியத்திற்கு மட்டுமே தாராளமாய் கொடுக்கிறதுக்கும் தாராளமாய் செலவு செய்வதற்கும் முன் வர வேண்டியதா இருக்குது அப்படின்றார். அப்ப பெற்றோர்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனுக்குலத்திற்கு பெற்றோர்கள் அப்படின்னக்கூடிய விஷயம் குறித்து நம்ம பார்க்கும்போது இதில் நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் மிக உன்னத ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய மனுக்குலத்தை சீர்படுத்தி தெய்வீக திட்டத்தில் நல்வழிப்படுத்தி நடத்துவதற்கு தேவன் விசேஷமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த மனுக்குள்ள பிள்ளைகளுக்கு தேவையா இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ராஜ்யத்துல நம்முடைய கர்த்தர் இயேசு மூலமா முற்பிதாக்கள் மூலமாகவும் திருச்சபையின் மூலமாகவும் கூட இங்க அநேக தெய்வீக ஒழுங்குகளை வழிகாட்டுதலின் படி அந்த பரிபூர்ண ஒரு சிந்தை அனுபவங்கள் வழி முதிர்ச்சியில அங்க தேவன் அழைச்சு செல்ல போறார். இது விசேஷமான அங்க 1000 ஆண்டு அரசாட்சி கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகத்துல அங்க நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா புது சிஷ்டியா இருக்கக்கூடிய நம்ம, பெற்றோர்களா இருக்கக்கூடிய நம்ம, நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமான காரியங்களை எவ்விதமான விஷயங்களை பொக்கிஷங்களா நம்ம சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சரீரத்தின்படி இங்க குழந்தைகளா பிறந்திருக்கக்கூடிய இந்த தகப்பன்மார், பெற்றெடுத்திருக்கக்கூடிய இந்த தகப்பன்மார் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்னா, அவர்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய உணவு உடை, அவர்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய போதுமான கல்வி அறிவு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும். இதற்கு மேல விசேஷமா சொல்லும் போது அது மட்டும் பத்தறதில்லை. உங்களுடைய வருமானம் என்ன இருக்குதோ அந்த வருமானத்துக்குள்ள அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கான காரியங்களும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கற்றுக் கொடுங்க. அதுக்குள்ளவே சிக்கனமா வளர்க்கறதுக்கும் சில விஷயங்கள் செய்யுங்க அப்படின்றார். ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய வருமானத்தில் இருந்து ஏதாவது ஒரு சிறு பகுதியை எடுத்து வச்சு அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த கால பகுதிக்கு தேவையா இருக்கும் அப்படின்னாக்கா அதை நீங்க செய்யலாம். ஆனா சேர்த்து வைக்கிறதுக்காகவே நீங்க என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாளை செலவழிச்சிடாதீங்கன்றாரு. வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை குழந்தைகளுக்காக எடுத்து வைக்கலாம், ஆனா எடுத்து வைக்கிறதுக்காகவே உங்களுடைய வாழ்நாளை என்ன பண்ணிடாதீங்க அப்படின்றாருனா, அங்க சேர்த்து வைக்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க அப்படின்றாரு. அப்ப அந்த குழந்தைகள் நம்முடைய வருமானத்திற்குள்ளாக வளர்வதற்கு ஏற்ற விதத்துல சூழலை நாமே உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா உலகம் அநேக விதமான இச்சைகளால் இழுத்து செல்லக்கூடியதா இருக்குது, அநேக விதமான தேவைகளை கேட்கக்கூடியதா இருக்குது. ஆனாலும் இந்த சூழலை புரிய வைப்பது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, இன்னும் நம்ம கவனிச்சு பார்க்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய ஓட்டம், பெற்றோர்களாகிய நாம் அந்த குழந்தைகளுக்கு பொக்கிஷமாக வைக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்முடைய ஓட்டத்தை கர்த்தருக்கு பிரியமாய் ஓடி முடிக்கிறதே இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா தேவன் அங்க கருதக்கூடியவராக இருக்கிறார். இதே அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கக்கூடியதா இருக்குதுங்களா, அந்த பொக்கிஷத்துக்குள்ள நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்ற வகையிலே நாம் ஓடக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்றா, நிச்சயமா சத்திய அறிவின அந்த குழந்தைகளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழிநடத்தக்கூடிய காரியங்களுக்காக பிரயாசங்கள் இருக்கும். நல்ல ஒழுக்கத்திற்கான முறையில அந்த போதனைகளை கொடுத்து வழி நடத்தக்கூடிய வகையில இருக்கும். அப்ப பெற்றோர்களா இருக்கக்கூடிய நம்ம பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சொத்து மற்றும் நேரம் மற்றும் தாளந்துகள் இந்த பாக்கியங்களை உடையவர்களா இருந்தாலும் கூட இது எல்லாமே பிள்ளைகளுக்கு தான் சேருது. ஆனாலும் இந்த ஆவிக்குரிய அந்த ஒரு விஷயத்த பெற்றோர்களாகிய நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக அங்க கொடுக்க வேண்டியதா இருக்குது. இதை குறித்து பாருங்க, நீதிமொழிகள் 6:6 சொல்றாரு, அந்த எறும்பின் இடத்துல நீ போய் என்ன பண்ணனா கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம்,
நீதிமொழிகள் 6:6
சோம்பேறியே, நீ எறும்பின்
இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்.
அப்போ அந்த எறும்பு குறிச்சி சொல்ற, இது சகோதரர் கோட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு வசனமாகத்தான் இருக்குது. அப்ப அந்த புதிய சிஷ்டிகள் கூட அந்த பிள்ளைகளுக்கு தேவையா இருக்கக்கூடிய ஒரு சிறு பங்கை சேர்த்து வைக்கலாம், அது பிற்காலத்துல அவர்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்துல அதற்காகவே தன்னுடைய காலம் நேரத்தை செலவு செய்யக்கூடாது. அது வாய்ப்பு இருக்குமானால் அந்த விஷயங்களை செய்ய வேண்டியதா இருக்குது. அதே நேரத்துல தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் தாய் தகப்பன் பெற்றோர்களை அவரை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பராமரிப்பது மிகப்பெரிய ஒரு வேலையா கூட அங்க மாம்சத்துல இருக்கக்கூடிய புது சிருஷ்டிக்கு தேவன் அங்க அருளக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடியதா இருக்குது. அப்போ பிள்ளைகளுக்கு கூறியபடி ஆவிக்குரிய விதத்திலும் பூமிக்குரிய விதத்திலும் பொக்கிஷம் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் நிச்சயமா அங்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பணி இந்த புது சிருஷ்டிகளாகி நமக்கு அங்கே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலோசனையாக கூட இருக்கக்கூடியதா இருக்குது. இப்படியாக அங்கே உங்களுடையதை அல்ல அப்படின்னு சொல்றார். அது மட்டுமல்ல, நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றார். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷத்தை கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றார். அப்போ உங்களையே தேடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கர்த்தருக்கு நம்மள எவ்விதமான அர்ப்பணிப்பு நம்ம கொடுக்கலாம், எவ்விதமா நம்ம வந்து நம்மளை கொடுக்க போறோம் அப்படின்றதுதான் இந்த வசன பகுதியினுடைய கடைசி பாகத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை குறித்து நம்ம கவனிச்சு பார்க்கும் போது உங்களை தேடுகிறேன் அப்படின்றார், உங்களுடையதை அல்லவே அல்ல அப்படின்றார். அப்போ உங்களை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அல்லது தேவன் நம்மிடம் விசேஷமாக அங்க அந்த மாம்சத்துக்குரிய எதையுமே எதிர்பார்க்காம ஆவிக்குரிய விஷயத்தை மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க நீதிமொழிகள் 23:26 வசனம்.
என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக.
பாருங்க, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்றார். அப்ப தேடுவது என்பது சுத்த இருதயத்தை தான் நம்மள தேவன் தேடக்கூடியவரா இருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய மிக விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம நிச்சயமா தேவனுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ எப்ப நம்ம உடன்படிக்கைக்குள்ள வந்தோமோ அப்பவே நம்மள அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்ப அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகிய நம்ம விசேஷமாக இங்க நியாயாதிபதிகளுடைய புத்தகத்துல 35வது வசனத்துல நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11:35
அவர் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடையவும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான்.
பாருங்க இந்த பகுதியில நம்ம கவனிச்சு பார்க்கும் போது இந்த எப்தா அப்படின்னக்கூடிய இந்த மனுஷன் தான் யுத்தத்தில் ஜெயிச்சு வரும்போது எதிர்கொண்டு வரக்கூடிய எது இருந்தாலும் நான் தேவனுக்குன்னு செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வாயை திறந்து நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அங்கே எப்தா தன்னுடைய மகளை வாழ்நாள் முழுவதும் உயிர் உள்ளவளாகவே அங்க தேவனுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒப்பு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்படி வாயை திறந்து சொல்லிவிட்ட அந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து அங்க தனக்கு ஒரு சந்தானம் ஏற்படுத்துவதற்கு பிள்ளைகள் இல்லாதிருந்த போதிலும் கூட அங்கே அவர் வந்து ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒப்பு கொடுத்து விசேஷமாக அந்த வாயின் வார்த்தையை நிறைவேற்றின எத்தாவை போல இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம வாயை திறந்து ஞானஸ்தான உடன்படிக்கையில நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்த முழுவதுமா நிறைவேற்றுவதற்கு ஆன விதையில நாம் நிறைவேற்றக்கூடிய வகையில அங்கே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோமா அப்படின்றதா மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கக்கூடியதா இருக்குது. அப்போ இந்த விஷயத்த கூட நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்போ சேவன் தன்னுடைய மரண சமயத்துல கூட இரத்த சாட்சியா மறிக்கக்கூடிய அந்த சமயத்துல கூட கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த விஷயத்த கூட நம்ம கொஞ்சம் கவனத்துல வைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்முடைய தேவன் நம்ம கிட்ட என்ன தேடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, நம்முடைய முழு அர்ப்பணிப்பு சுத்த இருதயத்தை அங்க தேவன் தேடக்கூடியவராக இருக்கிறார். அப்ப பலவிதமான வகையில நாம் இந்த உலக சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நாம் அவைகளெல்லாம் தாண்டி நான் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நாம் எந்த வகையிலே நாம் நிறைவேற்றுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கக்கூடியதா இருக்குது. ஆதார வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:14,
நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதே அல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும்.
அப்போ இந்த வசனத்தை குறித்து நம்ம கவனிச்சு பார்க்கும் போது, எல்லா வகையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுப்பதிலே உதார குணமாகவும், நம்முடைய கர்த்தர் இயேசு அதே போல இருக்கக்கூடியவராகவும், அப்போஸ்தலர்களும் அதே விஷயத்தை அங்கு செய்யக்கூடியவர்களாகவும், இந்த குணமாகப்பட்டது திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒன்றை இழந்துதான் இன்னொன்னு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த ஊழியத்தின் பாதையிலே செல்லக்கூடியவர்களாகிய நாம் இந்த உலக பிரகாரமான என்னென்ன பலன் இருக்குதோ இவையெல்லாம் நாம் இழக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப இழந்தால் மட்டும்தான் நமக்கு விசேஷித்த அந்த பரம ஒரு ஸ்லாகியமாகப்பட்டது நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதா இருக்குது. அப்போ இப்படிப்பட்டதான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே, உலக பிரகாரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசு, நம்முடைய அப்போஸ்தலர்கள், அப்ப சென்ற பாதையில நம்ம வந்து செல்லணும் அப்படின்னா, அப்போ கர்த்தர் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, அதே மாதிரி நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னா, அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவைகளெல்லாம் நாம் பெரிதுபடுத்தாதபடிக்கு அவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே நேரத்துல அதை நம்மளை பரலோகம் எடுத்து செல்ல வழிவகை செய்யாது என்பதை கூட நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். அப்போ இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம். அது ஊழியர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். அப்ப வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம் என்று சொல்லப்பட்ட நம்முடைய கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கவனத்துல வைக்க வேண்டியதா இருக்குது. எப்பொழுதுமே நம்ம வந்து மற்றவர்களுக்கு ஒரு உதார குணம் இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு குணங்களாகப்பட்டது நாம் நம்முடைய இருதயத்திலே தரித்து கொண்டு, உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்துக்கு இணங்க, அப்ப யாரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தை கூட நாம் நினைத்து பார்த்து, நம்ம கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஜீவிய கால பகுதியில நம்மளை முழுவதுமா ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து, அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கால பகுதியும் கூட அந்த தேவனுடைய சித்தத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையுமே அப்படிப்பட்ட குணலட்சணத்தையுமே நம்ம வந்து தரித்து கொண்டவர்களாக இருந்து இந்த கன்வென்ஷனை விட்டு நம்ம கடந்து செல்லும் போது, வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே நலம் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தை நாம் மனதில் வைத்து, எப்பொழுதுமே நாம் கொடுக்கக்கூடிய மனநிறைவோடு சந்தோஷத்தோடு நம்முடைய நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு நம்மளை தேவன் இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக அழைச்சிருக்கிறார் என்பதை நாம எப்பொழுதும் கவனத்தில் வைத்து நாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சப்ஜெக்ட்ல நம்ம கவனிச்சு பார்க்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டதான மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எவ்விதமாக அர்ப்பணித்து தனக்கான எந்த விதமான காரியங்களும் சேர்த்து வைக்காதபடிக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அங்கே கர்த்தர் இயேசுவுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இப்படி கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இவ்விதமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும் என்பதை கூட இந்த வசனத்துல நம்ம கவனமா பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப பெற்றோர்களா இருக்கக்கூடிய நம்ம நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய விஷயங்கள்ல வளர்ப்பதற்கு, ஆவிக்குரிய விஷயங்கள்ல அவர்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்கு, நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது அந்த ஒரு ஓட்டத்தை முடிச்சிருக்கக்கூடிய அந்த கிரீடமே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அதே நேரத்துல அந்த ஓட்டத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்ம நம்முடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் சத்தியத்தின் பாதையிலும் அந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கூட நமக்கு இருக்கிறது என்பதை கூட கவனத்தோடு பார்க்க வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி வளர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடர்ந்து நம்ம வந்து அங்க வளர்க்கக்கூடிய காரியங்கள் அல்ல. ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் தானாக வளர்வதற்குரிய சூழல்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம ஆவிக்குரிய விஷயங்கள்ல இன்னும் அதிகமாக ஓடுவதற்கு நம்ம நம்மளை பலப்படுத்த வேண்டிய கடைசி கட்டத்துல இருக்கிறோம் என்பதை கூட கவனத்தோடு வைக்க வேண்டியதா இருக்கு. இப்படியாக நம்மையே ஜீவ பலியாக அர்ப்பணித்து நம்மையே ஒப்பு கொடுக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த மாநாட்டிலே இம்மட்டுமாக இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் மற்றும் சபையார் மற்றும் நம்முடைய கர்த்தர் இயேசுவுக்கும் நன்றி, துதி, ஸ்தோத்திரங்களே.